மாகாண கல்வி அமைச்சு, உவா மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் பண்டாரவளை கல்வி வளையம் உவா சமூக வானொலியுடன் இணைந்து நடத்தும் குருகுல கல்வி நிகழ்ச்சி திட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று தரம் 6 மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தில் வெப்பமும் அதன் விளைவுகளும் என்ற அலகினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வெப்பமும் அதன் விளைவுகளும். நன்கு சூரிய ஒளி படும் இடத்தில் சிறிது நேரம் நின்றிருந்தால் நமது தோல் சூடாவதை உணரக்கூடியதாக இருக்கும். நன்கு சூரிய ஒளி படும் இடத்தில் சிறிது நேரம் நின்றிருந்தால் நமது தோல் சூடாவதை நாம் உணர்ந்திருப்போம். பகல் வேளையில் சூரிய வெப்பம் காரணமாக எமது சூழல் வெப்பம் அடைகின்றது. பகல் வேளையில் சூரிய வெப்பம் காரணமாக எமது சூழல் வெப்பம் அடைகின்றது. சூரிய வெப்பம் காரணமாக சூழலில் எல்லா இடங்களிலும் சமமாக வெப்பம் கிடைக்கின்றதா? பகல் வேளையில் சூரிய வெப்பம் காரணமாக எமது சூழல் வெப்பம் அடைகின்றது. சூரியனுடைய வெப்பம் காரணமாக சூழலில் எல்லா இடங்களிலும் சமமாக வெப்பம் கிடைக்கின்றதா? ஆம், கிடைக்கின்றதா என்பதனை ஒரு சிறு பரிசோதனையினூடாக பார்ப்போம். இந்த பரிசோதனைக்காக நாம் பயன்படுத்துவது வெறும் வெப்பமானி மட்டுமே. வெப்பமானியை மட்டுமே பயன்படுத்தி இந்த பரிசோதனையை நாம் மேற்கொள்ள உள்ளோம். நமது சூழலில் பல்வேறு இடங்களுக்கு சென்று, உதாரணமாக நன்றாக சூரிய ஒளி படக்கூடிய இடம், பெரிய மரத்துக்கு அடியில், ஓடும் நீரில், ஏதேனும் இடத்தில் தேங்கி இருக்கின்ற நீரில், உலர்ந்த இடத்தில், அதாவது மண் காணப்படுகின்ற உலர்ந்த இடத்தில், மண்ணினுள்ளே ஈரமாக இருக்கின்ற மண் இருக்கின்ற இடத்தில் வெப்பமானியை வைத்து அதனுடைய வாசிப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வெப்பமானியை பயன்படுத்தி ஒவ்வொரு இடங்களையும், சூழலில் காணப்படுகின்ற ஒவ்வொரு இடங்களையும் நாம் அதனுடைய வெப்பநிலையை நாம் என்ன செய்ய போகின்றோம்? குறித்துக் கொள்ள போகின்றோம். நன்றாக சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள்ல, அடுத்ததாக பெரிய மரத்தின் அடியில், ஓடும் நீரில், ஏதேனும் சிறிய இடத்தில், அதாவது ஏதேனும் இடத்தில் தேங்கி நிற்கும் நீரில், உலர்ந்த இடத்தில், மண் உள்ள உலர்ந்த இடத்தில், மண்ணின் உள்ளே ஈரமாக இருக்கின்ற மண்ணில் வைத்து என்ன செய்ய போகின்றோம்? வெப்பமானியை வைத்து வாசிப்பை பெறப்போகின்றோம். இவ்வாறு வெப்பமானியை வைத்து வாசிப்பை பெறும் போது ஒவ்வொரு நாம் பார்த்த ஒவ்வொரு சூழலிலும் வெப்பமானியனுடைய வாசிப்பு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? வேறுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும், வித்தியாசப்படும். ஒவ்வொரு இடங்களிலும் வெப்பமானியை வைத்து வாசிப்பை பெறும் போது வித்தியாசங்களை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன? சூழலில் எல்லா இடங்களிலும் சமமான வெப்பம் கிடைப்பதில்லை. கடும் வெயிலில் செல்லும் போது பெரும்பாலானோர் குடை பிடித்து செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெயிலாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் குடை பிடித்து செல்வோம். சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கருப்பு நிற குடை சிறந்ததா அல்லது வெண்ணிற குடை சிறந்ததா? அதை நாம் பரிசோதனை ரீதியாக செய்து பார்க்கலாம். சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் கருப்பு குடையை பிடித்தால் நல்லதா அல்லது வெண்ணிற குடையை பிடித்தால் நல்லதா என்று பார்ப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே அளவான கருப்பு குடையொன்றையும் வெண்ணிற குடையொன்றையும் எடுத்து கடும் வெயிலில் ஒரே நேரத்தில் வைத்து குடையின் கீழ் நிலவும் வெப்பநிலையை அளவிட்டுக் கொள்ள வேண்டும். அவ்வெப்பநிலை வேறுபாட்டினூடாக நாம் தெரிவு செய்யலாம் எந்த குடை வெப்பமான இடங்களில் நாம் பிடிக்கலாம் என்று. அதை செய்து பார்த்து நீங்களே முடிவெடுங்கள். சூரிய வெப்பம் காரணமாக பகலில் வெப்பம் அடையும் சூழல் இரவில் குளிர்ச்சி அடைகின்றது. சூரிய வெப்பம் காரணமாக பகலில் வெப்பம் அடையும் சூழல் இரவில் குளிர்ச்சி அடைகின்றது. இந்நிகழ்வு புவி மீது உயிர்களின் நிலவுகையில் செல்வாக்கு செலுத்துகின்ற பிரதான ஒரு அம்சமாக கூறலாம். அன்பான மாணவ செல்வங்களே, சில நாடுகளில் அதிக குளிர் காரணமாக மனிதர்கள் இறக்க நேரிடுகின்றனர். மனிதர்கள் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இன்னும் சில நாடுகளில் மனிதர்கள் அதிக வெப்பம் காரணமாக இறந்து விடுகிறார்கள். குளிர் காரணமாகவும் அதிக குளிர் காரணமாகவும் இறக்கின்றார்கள். ஒரு சில நாடுகளில் அதிக வெப்பம் காரணமாகவும் இறந்து விடுகிறார்கள். எனவே நாம் உயிர் வாழ்வதற்கு பொருத்தமான வெப்பநிலை தேவைப்படுகின்றது. நாம் உயிர் வாழ்வதற்கு பொருத்தமான வெப்பநிலை உண்டு என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37°C. சூழல் வெப்பநிலை மாறினாலும் எமது உடல் வெப்பநிலை மாற்றமடையாது. சூழல் வெப்பநிலை மாறினாலும் எமது உடல் வெப்பநிலை மாற்றமடையாது. சூழல் குளிர்ச்சி அடையும் போது உடலின் உள்ளே அதிக வெப்பம் பிறப்பிக்கப்படும். சூழல் குளிர்ச்சியாக இருக்கும் போது நமது உடம்பின் உள்ளே அதிக வெப்பம் பிறப்பிக்கப்படும். இருந்தாலும் கூட பாம்பு, தவளை, ஓணான், பூச்சி போன்ற விலங்குகளின் உடலின் வெப்பநிலை சூழல் வெப்பநிலையுடன் மாற்றம் அடையக்கூடியது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, சூழல் குளிர்ச்சி அடையும் போது நமது உடலின் உள்ளே அதிக வெப்பம் என்ன செய்யப்படுதில் பிறப்பிக்கப்படுகின்றது. இருந்த போதும் சில விலங்குகளில் பாம்பு, தவளை, ஓணான், பூச்சி போன்ற விலங்குகளின் உடல் வெப்பநிலையானது சூழல் வெப்பநிலையுடன் மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். சில விலங்குகளின் உடல் ரோமங்களால் போர்த்தப்பட்டு காணப்படும். சில விலங்குகளின் தோலின் கீழ் தடித்த கொழுப்பு படை காணப்படும். சில விலங்குகளின் உடல் வந்து ரோமங்களால் போர்த்தப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். துருவக்கரடி துருவ பிரதேசத்தில் மிகவும் குளிர்ச்சியான ஒரு பிரதேசம். அங்கு வாழக்கூடிய அந்த கரடியினுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுதாக ரோமங்களால் போர்த்தப்பட்டு காணப்படும். சில விலங்குகளினுடைய தோலினுடைய கீழ்ப்பகுதியில் தடித்த கொழுப்பு படை காணப்படும். இவ்வாறான இசைவாக்கங்கள் அவற்றின் உடல் வெப்பநிலையை மாறாது பேணிக் கொள்வதற்காகவே காணப்படுகின்றது. அவற்றின் உடல் வெப்பநிலையை மாறாது பேணிக் கொள்ளவே உதவி செய்கின்றன. பொருள்களை வெப்பமடைய செய்கின்ற சக்தி வெப்பம் எமது பிரதான வெப்ப முதல் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? நமது பிரதான வெப்பமுதல் சூரியன். எமது பிரதான வெப்பமுதல் சூரியன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமாம் அன்பந்த மாணவ செல்வங்களே, வெப்பம் சூழலில் எல்லா இடங்களிலும் சமமாக வெப்பநிலை காணப்படாது என்பதனை ஒரு பரிசோதனையின் மூலம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக சூரிய வெப்பம் காரணமாக பகலில் சூழல் வெப்பம் அடையும், இரவில் குளிர்ச்சி அடையும் என்பதனையும் பார்த்தோம். சில நாடுகளில் குளிர்ச்சி காரணமாக மனிதர்கள் இறக்கின்றார்கள். சில நாடுகளில் அதிக வெப்பம் காரணமாக மனிதன் இறக்கின்றார்கள். எனவே உயிர் வாழ்வதற்கு பொருத்தமான வெப்பநிலை தேவை என்பது இதில் இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். அத்தோடு எமது பிரதான வெப்பம் முதல் சூரியன் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதற்கு முன்னால் பிரதான சக்தி முதல் என்று சொல்லும் போது ஒளிசக்தியை நாம் கூறினோம். சூரியனிலிருந்து கிடைக்கின்ற ஒளிசக்தி, சூரியனிலிருந்து கிடைக்கிற ஒளிசக்தியும் வெப்பசக்தியும் பிரதான சக்தி முதல்கள் தான். இருப்பினும் இவ்விடத்தில் நாம் படிப்பது வெப்பம். ஆமாம், இப்பொழுது எவ்வாறு வெப்பத்தை பிறப்பிக்கலாம் என்று பார்ப்போம். வெப்பத்தை பிறப்பிப்பதற்காக நாம் ஒரு சிறு பரிசோதனையை வீட்டிலிருந்தே செய்து பார்க்கலாம். இரு மேற்பரப்புகளை ஒன்றன் மீது ஒன்றை உறோஞ்சுவதன் மூலம் வெப்பத்தை பிறப்பிக்கலாம். இரு மேற்பரப்புகளை ஒன்றன் மீது ஒன்றை உறோஞ்சுவதன் மூலம் வெப்பத்தை பிறப்பிக்கலாம். அதற்காக நாம் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை தான், நமது உள்ளங்கைகளை நமது இரண்டு கைகளையும் அருகில் கொண்டு வந்து நமது உள்ளங்கைகளை ஒன்றன் மீது ஒன்றை வைத்து தேய்த்து பார்க்கலாம். பிள்ளைகள் செய்து பாருங்கள். நீங்கள் உங்களது உள்ளங்கைகளை ஒன்றன் மீது ஒன்றை வைத்து தேய்த்து பாருங்கள். தொடர்ச்சியாக தேய்த்து பார்க்கும் போது ஒரு வெப்பம் பிறப்பிக்கப்படும். இவ்வாறுதான் ஆதிகால மனிதன் கற்களை ஒன்றன் மீது ஒன்றை வைத்து உறோஞ்சுவதன் மூலம் தீச்சுவாலையை பெற்றுக்கொண்டு அவனது செயற்பாடுகளை மேற்கொண்டான். ஆதிகால மனிதன் கற்களை ஒன்றுடன் ஒன்றை உறோஞ்சி அதன் மூலம் தீச்சுவாலையை பெற்றுக் கொள்வதில் வெற்றி கண்டான். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இரு மேற்பரப்புகளுக்கு இடையிலான அந்த உராய்வு காரணமாக இரண்டு மேற்பரப்புகளை உறோஞ்சுவதனால் உராய்வதன் காரணமாக வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, இரு மேற்பரப்புக்கு இடையிலான உராய்வு காரணமாக வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு இதிலிருந்து தெரிந்திருக்கும். வெப்பம் உயிர் அங்கிகளின் நிலவுகையில் மட்டுமல்ல வேறு சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது. வெப்பம் உயிரங்கிகளின் நிலவுகையில் மட்டுமல்ல வேறொரு சந்தர்ப்பத்தையும் நம் பரிசோதனை ரீதியாக பார்ப்போம். இப்பொழுது சூரிய நீர் வெப்பமாக்கியை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். நீரை சூடாக்கி கொள்வதற்காக சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு அமைப்பது என்பதனை பார்ப்போம். சில வீடுகளின் கூரை மீது இவ்வாறு இணைக்கப்பட்டும் காணப்படும், நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. நீரை சூடாக்கி கொள்வதற்காக சூரிய வெப்பத்தை நாம் பயன்படுத்தலாம். சில வீடுகளின் கூரைகளின் மீது இணைக்கப்பட்டுள்ள சூரிய நீர் வெப்பமாக்கியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். சூரிய நீர் வெப்பமாக்கியை நாம் இலகுவாக ஆய்வு கூடத்தில் ஒரு பரிசோதனையாக நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதனை பார்ப்போம். இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மூடி அகற்றப்பட்ட கார்ட்போர்ட் பெட்டி, கிட்டத்தட்ட ஒரு பக்க நீளம் வந்து 30 சென்டிமீட்டர் நீளமுடையதாகவும், வளையக்கூடிய பிளாஸ்டிக் குழாய் 3 மீட்டர் நீளமுடையதாகவும், மற்றும் கத்தரிக்கோள் பெட்டியின் மூடியை விட சிறியது, பெட்டியின் மூடியை விட சிறியது, பெரிய ஒளி ஊடு காட்டக்கூடிய பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி தட்டா கூட இருக்கலாம். அடுத்தது ஒட்டு பசை அல்லது ஒட்டு நாடா, அலுமினியத்தாள், இதற்கு முக்கிய இந்த பரிசோதனை முக்கியமானதொன்று அலுமினியத்தாள், கருப்பு தீந்தை, தீந்தை என்ற பெயிண்ட் என்று உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அடுத்ததாக தூரிகை. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், சூரிய நீர் வெப்பமாக்கியை அமைப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மூடி அகற்றப்பட்ட கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று, அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் நீளம் வந்து 30 சென்டிமீட்டராக காணப்பட வேண்டும், வளையக்கூடிய பிளாஸ்டிக் குழாய் 3 மீட்டர் நீளம் இருந்தால் போதும், அடுத்ததாக கத்தரிக்கோள், பெட்டியின் மூடியை விட சிறிது பெரிய ஒளியை ஊடு காட்டக்கூடிய பிளாஸ்டிக் ஒன்று, அடுத்ததாக ஒட்டு நாடா, அலுமினியத்தால், கருப்பு தீந்தை, தூரிகை. இதனை பயன்படுத்தி நாம் எவ்வாறு ஒரு சூரிய நீர் வெப்பமாக்கி அமைக்கலாம் என்பதனை பார்ப்போம். நாம் எடுத்துக்கொண்ட பெட்டியின் ஒரு பக்கத்தில் 2 துளைகளை இட்டு, உங்களுக்கு இது தொடர்பாக நீங்கள் அவதானித்து கற்க வேண்டும் என்றால் 161 பக்கம் அவதானியுங்கள். 161 பக்கம் அவதானித்து பார்க்கவும், பெட்டியின் ஒரு பக்கத்தில் இரண்டு துளைகளை இட்டு, அதாவது நாம் எடுக்கின்றோம் அல்லவா பிளாஸ்டிக் குழாய், அந்த அளவுக்கு சமமான அளவு துளைகளை நாம் இட வேண்டும். துளைகளை இட்ட பிறகு அலுமினியத்தாளை பெட்டியின் உள்ளே ஒட்டிக்கொள்ள வேண்டும். அந்த பிளாஸ்டிக் குழாய் போற அளவுக்கு 2 துளைகளை வெவ்வேறு இடங்களில் இட்டுக்கொண்டு அலுமினிய தாளை பெட்டியின் உள்ளே ஒட்டிக்கொள்ள வேண்டும். பெட்டியின் உள்ளே பிளாஸ்டிக் குழாயை சுருள் வடிவில் மடித்து அடிப்பரப்புடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக நாம் விரிக்கப்பட்ட கடதாசி கொள்வியை பயன்படுத்தியும் கொள்ளலாம். இலகுவாக அதை நிறுத்திக் கொள்வதற்காக பெட்டியின் உள்ளே இருக்கும் குழாயின் பகுதிகளுக்கும் அலுமினிய தாளிற்கும் கருப்பு நிற பூச்சியினை பூசிக்கொள்ள வேண்டும். பெட்டியின் உள்ளே இருக்கும் குழாயின் பகுதிக்கும் அலுமினிய தாளிற்கும் கருப்பு நிற பூச்சியினை பூசிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பூசிக்கொண்ட பின் பெட்டியின் மூடிக்கு பதிலாக ஒளி ஊடுகாட்டக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பொருள் ஒன்றையோ அல்லது கண்ணாடி தட்டை வைத்து ஒட்டு நாடாவினால் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒட்டிக்கொண்டால் அதுதான் சூரிய நீர் வெப்பமாகி அதன் பின் அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். பெட்டியின் ஒரு பக்கத்தில் இரண்டு துளைகளை இட்டு, அதாவது பிளாஸ்டிக் குழாய்க்கு குழாயினுடைய அளவுக்கு சமமான அளவு இரண்டு துவாரங்களை இட்டுக் கொள்ள வேண்டும். நீர் உள்ளே செல்வதற்கும் வெளியில் வருவதற்குமாக அந்த பெட்டியினுடைய இரண்டு அந்த பகுதிகளில் இரண்டு துளைகளை இட்டுக் கொள்ள வேண்டும். பெட்டியின் உள்ளே அலுமினிய தாளை ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு பெட்டியின் உள்ளே பிளாஸ்டிக் குழாயை சுருள் வடிவில் மடித்து அடிப்பரப்புடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இணைத்துக் கொண்ட பின் பெட்டியின் உள்ளே இருக்கும் குழாயின் பகுதிக்கும் அலுமினிய தாளுக்கும் கருப்பு நிற பூச்சியினை பூசிக்கொள்ள வேண்டும். பெட்டியின் மூடிக்கு பதிலாக ஒளி ஊடுகாட்டக்கூடிய பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி தட்டை வைத்து ஒட்டு நாடாவினால் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் சூரிய நீர் வெப்பமாக்கியை அமைத்துள்ளோம். அன்பாந்தமான செல்வங்களே, சூரிய நீர் வெப்பமாக்கியை நன்கு சூரிய ஒளி படக்கூடியவாறு நாம் திறந்த வெளியினுள் வைக்க வேண்டும். இதன் போது பிளாஸ்டிக் குழாயின் கீழ் முடிவிடத்தை நீர் திருகுபிடியுடன் தொடர்பு படுத்தி திருகுபிடியை சிறிதளவு திறந்து மெதுவாக நீர் பாய்ந்து செல்ல நாம் இடமளித்து கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக் குழாயின் மேல் முடிவிடத்தில் இருந்து வெளியேறும் நீர் சூடாகி இருக்கின்றதா சிறிது நேரம் கழித்து அவதானித்து பாருங்கள். பிளாஸ்டிக் குழாயின் மேல் முடிவிடத்தில் வெளியேறும் நீர் சூடாகி இருக்கின்றதா என்பதனை அவதானித்து பார்க்க வேண்டும். அன்பாந்த மாணவ செல்வங்களே, நாம் ஒரு ஒரு குழாயினுடைய ஒரு துவாரத்திலிருந்து நீரை அனுப்பி மறுதுவாரத்தினூடாக எடுக்கும் போதுதான் அதன் நீர் சூடாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இலகுவான முறையில் நாம் சூரிய நீர் வெப்பமாக்கியை அமைத்துக் கொள்ளலாம். இதை நீங்கள் வீட்டு சூழலில் இருந்தே இலகுவாக அமைத்துக் கொண்டு இந்த பரிசோதனையை மேற்கொள்ள முடியும். சூரியன் தவிர்ந்த வேறு பல வெப்ப முதல்களும் உள்ளன. எரிபொருள் தகனத்தின் மூலமும் வெப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விறகு, நிலக்கரி, மண்ணெண்ணெய், இயற்கை வாயு என்பன இதற்கு பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. தகனம் அடைவதற்கு விறகு, நிலக்கரி, மண்ணெண்ணெய், இயற்கை வாயு என்பன பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. நமது வீட்டில் வெப்ப முதல்கள் பயன்படுத்துகின்றோமா இல்லையா? வீட்டில் வெப்ப முதல்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டே வருகின்றோம். அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி கொண்டு வந்த பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட சாதனம் ஒன்றை நாம் பரீட்சித்து பார்க்க போகின்றோம். என்னவென்றால், வெப்பம் பிறப்பிக்கின்ற ஒரு வெப்ப சுருளை உருவாக்கப் போகின்றோம். வெப்பத்தை பிறப்பிக்கக்கூடிய வெப்ப சுருள் ஒன்றை ஆக்கப் போகின்றோம். இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பிவிசி குழாய், 30 சென்டிமீட்டர் நீளமான செப்பு கம்பி, 2 மின்கலங்கள், பென்சில். இந்த பென்சிலை சுற்றி செப்பு கம்பியை, 30 சென்டிமீட்டர் நீளமான செப்பு கம்பியை எடுத்தோம் அல்லவா, அந்த செப்பு கம்பியை பென்சிலை சுற்றி சுற்ற வேண்டும். ஒரு ஒழுங்கு முறையில் சுற்ற வேண்டும். கம்பியினுடைய இரண்டு முனைகளையும் 1 நிமிட நேரத்துக்கு மின்கலங்களுடன் இணைக்க வேண்டும். உலர் மின்கலங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். கம்பியினுடைய, அதாவது பென்சிலில் நாம் செப்பு கம்பியை சுற்றி இருக்கின்றோம், அந்த சுற்றிய இரண்டு முனைகளையும் நாம் மின்கலத்துடன் இணைக்க போகின்றோம். இணைத்து பார்க்கும் போது அந்த பென்சிலுக்கு வெளியில் அந்த சுற்றப்பட்ட செம்பு கம்பி அல்லது செப்பு கம்பி அந்த சுருள் சூடாகி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சுருள் சூடாகி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கும். எனவே வெப்ப சுருள் ஒன்றை இலகுவாக இவ்வாறு உருவாக்க முடியும். நாம் வெப்பம் வழங்கவில்லை, உலர் மின்கலங்களை மட்டுமே செப்பு கம்பியுடன் இணைத்திருக்கின்றோம். இதன் மூலமாக செப்பு கம்பி சுருள் வெப்பம் அடைந்திருக்கதை நாம் அவதானிக்கலாம். எனவே அதனை வெப்ப சுருள் எனவும் கூறலாம். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, வெப்பத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வெப்பத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். பகலில் சூழல் வெப்பம் அடைகின்றது, இரவில் சூழல் குளிர்ச்சி அடைகின்றது. உங்களுக்கு தெரிந்ததே, பகலில் சூழல் வெப்பம் அடைகின்றது, இரவில் சூழல் குளிர்ச்சி அடைகின்றது. பனிக்கட்டியை குளிரூட்டியிலிருந்து வெளியே எடுத்ததும் என்னவாக மாறும்? ஆம், நீராக மாறும். அவதானித்திருப்பீர்கள், குளிர் சாதன பெட்டியிலிருந்து பனிக்கட்டியை நீங்கள் கையில் எடுத்தவுடனே அவை நீராக, கொஞ்சம் கொஞ்சமாக நீராக மாறுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இன்னொரு உதாரணம், வண்டி சக்கரத்துக்கு வளையம் இடும் போது, வண்டி சக்கரத்திற்கு வளையம் இடும் போது வளையம் தீக்குவியலில் வைத்து வெப்பமாக்கப்படும். தீக்குவியலில் வைத்து வெப்பமாக்கப்படும். இவை அனைத்தும் வெப்பத்துடன் தொடர்பான நிகழ்வுகள். அவதானித்து பாருங்கள் பிள்ளைகள், பகலில் சூழல் வெப்பம் அடைகின்றது, இரவில் சூழல் குளிர்ச்சி அடைகின்றது. பனிக்கட்டியிலிருந்து இன்னொரு உதாரணம், அடுத்த உதாரணம், பனிக்கட்டியை குளிரூட்டியிலிருந்து நம் வெளியில் எடுக்கும் போது அது நீராக மாற்றம் அடைகின்றது. இரண்டாவது உதாரணம். மூன்றாவது உதாரணம், வண்டி சக்கரத்துக்கு வளையம் இடும் போது வளையம் தீக்குவியலில் வைத்துத்தான் வெப்பமாக்கப்படுகின்றது. இவை அனைத்துமே வெப்பத்துடன் தொடர்பான நிகழ்வுகள். திண்மம் திரவம் வாயு என்பன வெப்பத்தை பெறும் போது, திண்மம் திரவம் வாயு என்பன வெப்பத்தை பெறும் போது வெப்பத்தை இழக்கும் போதும், வெப்பத்தை பெறுகின்ற போதும் வெப்பத்தை இழக்கும் போதும் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. அன்பாந்த மாணவ செல்வங்களே, திண்மம் திரவம் வாயு என்பன வெப்பத்தை பெறும் போதும் வெப்பத்தை இழக்கும் போதும் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. வெப்பத்தின் செல்வாக்கு காரணமாக நிகழும் வெப்ப விளைவுகள் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். வெப்பத்தின் செல்வாக்கு காரணமாக நிகழும் வெப்ப விளைவுகள் தொடர்பாக பார்ப்போம். முதலாவதாக வெப்பநிலை உயர்வு. வெப்பநிலை உயர்வு அதாவது நீரினுடைய வெப்பநிலை வேறுபடும் விதத்தை நாம் ஒரு சிறு பரிசோதனையின் மூலமாக அவதானிக்கலாம். இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நீருள்ள ஒரு முகவை, முக்காலி, மதுசார விளக்கு மற்றும் வெப்பமானி. மதுசார விளக்கினால் நீரை வெப்பமேற்றி வெப்பமானியினுடைய வாசிப்பில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் அவதானிக்க வேண்டும். மதுசார விளக்கினால் நீரை வெப்பமேற்றி வெப்பமானியை வைத்து நாம் அதனுடைய வாசிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்பை பெற்றுக்கொண்ட பின் எத்தனை பாகை செல்சியஸ் என்று வாசிப்பை பெற்றுக்கொண்ட பின் மதுசார விளக்கை அணைத்ததும் வெப்பமானியினுடைய வாசிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தையும் அவதானிக்க வேண்டும். முதலாவதாக மதுசார விளக்கினால் நீரை வெப்பமேற்றுகின்றோம். வெப்பமேற்றிய பிறகு வெப்பமானியினுடைய வாசிப்பு எத்தனை பாகை செல்சியஸ் என பார்க்கின்றோம். அடுத்ததாக மதுசார விளக்கை அணைத்த பிறகு வெப்பமானியினுடைய வாசிப்பு எவ்வளவு இருக்கு என்று பார்க்கின்றோம். எனவே இதிலிருந்து வெப்பத்தை வழங்கும் போது நீரினுடைய வெப்பநிலை அதிகரித்திருக்கும், நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். நீர் கொதிக்கும் போது வெப்பம் வழங்கப்பட்டாலும் வெப்பநிலை மாறாமல் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள், வெப்பத்தை வழங்கும் போது நீரின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது, நீர் கொதிக்கும் போது வெப்பம் வழங்கப்பட்டாலும் வெப்பநிலை மாறாமல் இருப்பது அவதானிக்கப்பட்டது, வெப்பநிலை மாறாமல் இருப்பது அவதானிக்கப்பட்டது. வெப்பத்தை வழங்கும் போது பொருள்கள் உங்களுக்கு தெரியும் என்னவாகும், சூடாகும். வெப்பநிலை என்பது பொருளில் உள்ள சூட்டின் அளவு, எவ்வளவு எந்த அளவு சூடு இருக்கின்றது என்பதனை பார்ப்பதுதான் வெப்பநிலை. வெப்பநிலை என்பது பொருளில் உள்ள சூட்டின் அளவு. சூட்டின் அளவை வெப்பமானியினால் அளந்து கொள்ளலாம். சூட்டின் அளவை வெப்பமானியினால் அளந்து கொள்ளலாம். நமது வீடுகளில் உணவு சமைக்கும் போது அந்த உணவுகளின் வெப்பநிலை உயர்வாக இருப்பதை நீங்கள் நேரடியாகவே அவதானித்திருப்பீர்கள். பொருள்களிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது அவை குளிர்ச்சி அடைகின்றன. பொருள்களிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது அவை குளிர்ச்சி அடைகின்றன. வெப்பத்தை வழங்கும் போது வெப்பநிலை அதிகரிப்பதும் வெப்பம் வெளியேறும் போதும் வெப்பநிலை குறைவடைவதும் நடைபெறுகின்றது. வெப்பம் வழங்கப்படும் போது வெப்பநிலை அதிகரிப்பதும் வெப்பம் வெளியேறும் போது வெப்பநிலை குறைவடைவதும் நடைபெறுகின்றது. இந்த இரு சந்தர்ப்பங்களின் சம அளவு வெப்பம் வழங்கப்பட்ட போதும் அவற்றின் வெப்பநிலை அதிகரிப்பு சமமாக இல்லை என்பது இந்த பரிசோதனையின் மூலம் நாம் முடிவாக எடுக்கலாம். அடுத்ததாக விரிவு தொடர்பாக பார்ப்போம். இரவு வேளைகளில் நேராக இருக்கும் தொலைபேசி கம்பிகள் பகல் வேளைகளில் ஓரளவு தொய்ந்து காணப்படுவதை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? இரவு வேளைகளில் நேராக இருக்கும் தொலைபேசி கம்பிகள் பகல் வேளைகளில் ஓரளவு தொய்ந்து காணப்படுவதை அவதானித்திருக்கிறீர்களா? இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? கம்பியினுடைய நீளம் அதிகரிப்பதனால் அவை தொய்ந்து போகின்றன. பகல் வேளைகளில் அவ்வாறு நடைபெற காரணம் சூரிய வெப்பமா அல்லது வேறேதும் காரணங்கள் இருக்கின்றதா? ஆமாம், இதனையும் நாம் ஒரு பரிசோதனை மூலமாக பார்க்கலாம். பகல் வேளையில் தொய்ந்து போகின்றது என்றால், கம்பியானது தொலைபேசி கம்பியானது தொய்ந்து போகின்றது என்றால் அதற்கான காரணம் சூரியன் வெப்பமா என்பதனை பார்ப்பதற்காக நாம் ஒரு பரிசோதனை மூலம் அறிந்து கொள்வோம். பார்ப்போம் திண்ம பொருட்களின் விரிவை பற்றி அவதானிக்க போகின்றோம். இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கண்ணாடி உருண்டை. கண்ணாடி உருண்டையை விட சற்று சிறிதாக அமைக்கப்பட்ட கம்பி வளையம் கம்பியின் மறுமுனையில் பொருத்துவதற்கு மரக்கைப்பிடி. அந்த கம்பியை பொருத்துவதற்கான மரக்கைப்பிடி. இப்பொழுது எப்படி அந்த திண்ம விரிவை நாம் அவதானிப்பதற்காக இந்த செயற்பாடை மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதனை பார்ப்போம். கம்பி வளையத்துடன் கூடிய கம்பியை மரக்கைப்பிடியில் நாம் பொறித்துக் கொள்ள வேண்டும். கம்பி வளையத்துடன் கூடிய அந்த கம்பியை தூள் பை போன்ற அமைப்பில் காணப்படும், ஆனால் சிறியதாக காணப்படும் கம்பியை மரக்கைப்பிடியில நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும். கம்பி வளையத்தை சுவாலையில் பிடித்து சூடாக்க போகின்றோம். கம்பி வளையத்தினூடாக கண்ணாடி உருண்டையை அல்லது கோலி குண்டை செலுத்த முடியுமா என்று பார்க்க போகின்றோம். ஆமாம் அன்பான மாணவ செல்வங்களே, கண்ணாடி போத்தலில் இறுக்கமாக உள்ள உலோக மூடியை எவ்வாறு கலட்டலாம் என்பதனை பார்க்க போகின்றோம். கம்பி முதலில் பார்த்த பரிசோதனையில் கம்பி வளையத்தை நாம் சுவாலையில் பிடித்து சூடாக்குவதன் மூலமாக அந்த கம்பி என்ன செய்யும் என்றால் விரிவடையும். ஒரு திண்ம பதார்த்தம் வெப்பம் வழங்கும் போது விரிவடையும். எனவே கம்பி வளையத்தினூடாக கண்ணாடி உருண்டையை போடும் போது கம்பி வளையத்தை விட்டு வெளியில் வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வெப்பத்தினால் அங்கு விரிவு ஏற்படுகின்றது, திண்ம பொருட்களில் விரிவு ஏற்படுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக கண்ணாடி போத்தலில் இறுக்கமாக உள்ள உலோக மூடியை எவ்வாறு கலற்றலாம்? கண்ணாடி போத்தலில் இறுக்கமாக உள்ள மூடியை உலோக மூடியை சிறிது சூடாக்கும் போது இலகுவில் கலற்றிக் கொள்ளலாம். இப்போது மூடி பருமனில் விரிவடைந்ததினால் அதனை கலற்றக்கூடியதாக இருந்தது. அம்மூடியை நமக்கு கலட்டக்கூடியதாக இருந்தது. வெப்பத்தை வழங்கும் போது பொருள்களில் பருமனின் அதிகரிப்பானது, அதாவது வெப்பத்தை வழங்கும் போது பொருள்களின் பொருள்களில் பருமன் அதிகரிக்கின்றது. எனவே இவ்வாறு அதிகரிப்பதை நாம் வெப்ப விரிவு என கூறுவோம். வெப்ப விரிவு, வெப்பத்தை வழங்கும் போது பொருள்கள் பருமனில் அதிகரிக்கின்றது. எனவே அதனை எவ்வாறு கூறுவோம்? வெப்ப விரிவு. வெப்பம் பொருளில் இருந்து வெளியேறும் போது, அதாவது குளிர்ச்சி அடையும் போது, பொருள்கள் சுருங்குகின்றன. உதாரணமாக வண்டியில் சில்லுக்கு வளையத்தை பொருந்தும் போது, வண்டியில் சில்லுக்கு வளையத்தை பொருத்தும் போது அதனை சூடாக்குவதற்கான காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமா. அடுத்ததாக திரவங்களின் விரிவை அவதானிப்போம். திரவங்களினுடைய விரிவை, திண்மங்களினுடைய விரிவை அவதானித்து விட்டோம். அடுத்ததாக திரவங்களின் விரிவு. திரவங்களின் விரிவை அவதானிப்பதற்காக நாம் பரிசோதனைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சிறிய கண்ணாடி போத்தல் ஒன்று, போத்தலை மூடக்கூடிய ரப்பர் அடைப்பான், குமுள் முனை பேனை குழாய் ஒன்று, வெந்நீர் பாத்திரம், சிறிதளவு மை என்பவற்றை பயன்படுத்துகின்றோம். சிறிய கண்ணாடி போத்தல் ஒன்று, போத்தலை மூடக்கூடிய ரப்பர் அடைப்பான், குமுள் முனை பேனை குழாய் ஒன்று, வெந்நீர் பாத்திரம், சிறிதளவு மை. இவ்வாறான பொருட்களை கொண்டு நிறமூட்டப்பட்ட நீரினால் நிரம்பிய போத்தல் ஒன்றுக்கு பேனை குழாய் பொருத்தப்பட்ட ரப்பர் மூடியை பொருத்தி சூடான நீருக்கு வைக்கப் போகின்றோம். நிறமூட்டப்பட்ட நீரினால் நிரப்பிய போத்தல் ஒன்றுக்கு பேனை குழாய் நிலைக்குத்தாக பேனை குழாய் ஒன்று பொருத்தப்பட்ட ரப்பர் மூடியை பொருத்தி சூடான நீருள்ள பாத்திரம் ஒன்றினுள் வைக்கப் போகின்றோம். என்ன மாற்றம் நடக்கும்? நீர் அங்கு நிறமூட்டப்பட்ட நீர் அந்த பேனை குழாயினூடாக மேலெழுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும். எவ்வாறு நடைபெறுகின்றது? பாத்திரத்தில் வெந்நீர் காணப்படுகின்றது. எனவே அதனுடைய வெப்பம் போத்தலில் காணப்படுகின்ற நிறமூட்டப்பட்ட நீருக்கு கிடைப்பதனால் நீரில் காணப்படுகின்ற துணிக்கைகள் மேலெழும்புகின்றது. இவ்வாறு மேலெழுவதனால் குமிழ் முனை பேனை குழாயினூடாக அந்த நீர் வெளியேறுவதை நாம் அவதானிக்கலாம். எனவே திரவங்களினுடைய விரிவுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக அது காணப்பட போகின்றது. இதே போல வேறுபட்ட திரவங்களினுடைய விரிவையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பேனை குழாய் பொருத்தப்பட்ட நிறமூட்டிய நீருக்கு பதிலாக நாம் மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மதுசாரம் போன்ற திரவங்களை சம அளவுகளில் எடுத்து இவ்வாறான பரிசோதனை, நிறமூட்டிய நீரை நாம் பயன்படுத்தினோம், அதற்கு பதிலாக நாம் மண்ணெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது மதுசாரம் போன்ற வெவ்வேறு திரவங்களை நாம் பயன்படுத்தி பேனை குழாயில் திரவம் மட்டும் மேலெழுவதை நாம் அவதானித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பேனை குழாயினுடைய திரவம் மட்டும் உயர்வதை அவதானிப்பதற்காக, பேனை குழாயினுடைய திரவ மட்டத்தை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாம் வெறும் நிறமூட்டப்பட்ட நீரை மட்டுமன்றி மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மதுசாரம் போன்ற திரவங்களையும் பயன்படுத்தி மேற்கொண்டால் நாம் திரவங்களினுடைய விரிவை நன்றாக நினைவில் வைத்து கொள்ள முடியும். எதனால் இங்கு திரவம் விரிவடைந்தது? வெப்பத்தின் காரணமாக, பாத்திரத்தில் காணப்பட்ட வெப்பத்தின் காரணமாக, நீரில் காணப்பட்ட வெப்பத்தின் காரணமாகத்தான் திரவம் விரிவடைகின்றது என்ற முடிவுக்கு, அல்லது விரிவடைந்தது என்ற முடிவுக்கு வரலாம். வெப்பமானி திரவமாக ரசம் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்லது மதுசாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது திரவ நிரல் மேல் நோக்கி செல்வதை நாம் அவதானிக்கலாம். வெப்பமானியில் அங்கு ரசம் அல்லது ஆல்கஹால் அல்லது மதுசாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வெப்பநிலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வெப்ப, அதாவது திரவ நிரல் உயர்வடைவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அநேகமாக வெப்பமானிகளை நீங்கள் வைத்தியசாலையில் அவதானித்திருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தும் போதும் நீங்கள் அதை கையில் பிடித்து பார்த்திருப்பீர்கள். அடியிலே ரசம் அல்லது ஆல்கஹால் என்பன பயன்படுத்தப்பட்டிருக்கும். ரசம் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அல்லது இப்பொழுதெல்லாம் இலக்கமிடப்பட்ட வெப்பமானி வெப்ப நிரலை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆமாம் அன்பான மாணவ செல்வங்களே, அடுத்ததாக வாயுக்களின் விரிவை அவதானிப்போம். இந்த வாயுக்களினுடைய விரிவை அவதானிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பரிசோதனை ரீதியாக செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து கண்ணாடி போத்தல் ஒன்று, நாணயம் ஒன்று, வெந்நீர் பாத்திரம். இப்பொழுது நாம் பரிசோதனை எவ்வாறு மேற்கொள்ளலாம்? இந்த இவ்வாறான பரிசோதனைகள் நீங்கள் வீட்டு சூழலில் இருந்தே இலகுவாக செய்து முடிவை எடுக்கக்கூடிய பரிசோதனைகளாகத்தான் காணப்படுகின்றது. மூடி அகற்றப்பட்ட சிறிய கண்ணாடி போத்தலை எடுத்து அதன் வாயில் சிறிதளவு நீரை பூசிவிட வேண்டும். போத்தலின் வாயில் நாணயத்தை நீர் பூசிய அந்த போத்தலின் வாயில் நாணயத்தை வைத்து அதனால் அந்த நாணயத்தினால் வாயை மூடிவிட வேண்டும். யாருடைய வாயை? போத்தலின் வாயை மூடிவிட வேண்டும். மூடிவிட்டு வெந்நீர் அடங்கிய ஒரு பாத்திரத்தினுள் இந்த நாணயம் வைத்த அந்த போத்தலை வைக்கும் போது நாணயத்துக்கு என்ன நடைபெறும்? வெந்நீர் அடங்கிய பாத்திரத்தில் இருந்த வெப்பமானது போத்தலினுள் சென்று அந்த வாயுவானது மேல் நோக்கி எழப்பாக்கும். எனவே மேல் நோக்கி செல்லும் போது அங்கு நாணயம் காணப்படுகின்றது. எனவே நாணயத்தை தள்ளிவிட்டு வெளியேறும், வாயுவானது வெளியேறும். வெப்பத்தின் காரணமாக வாயு துணிக்கைகள் மேலெழுந்து அந்த நாணயத்தை தள்ளிவிட்டு வாயு துணிக்கைகள் மேலெழுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வெப்பத்தினால் வாயு விரிவை நாம் அவதானித்தோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்பாடத்தினூடாக வெப்பமும் அதன் விளைவும் என்ற நிலையில் சூழலில் எல்லா இடங்களிலும் சமமாக வெப்பம் கிடைப்பதில்லை என்பதனை உறுதி செய்து கொண்டோம் பல பரிசோதனைகளினூடாக. அடுத்ததாக சூரியனுடைய வெப்பத்தினால் பகல் வெப்பமடைகின்றது, வெப்பமடையும் சூழல் காணப்படுகின்றது, இரவில் குளிர்ச்சி அடைகின்ற சூழல் காணப்படுகின்றது என்பதனை பார்த்தோம். நம் உயிர் வாழ்வதற்கு பொருத்தமான வெப்பநிலை தேவை அவசியம் என்பதையும் அறிந்து கொண்டோம். மனிதனுடைய உடல் வெப்பநிலை அல்லது உடலின் சராசரி வெப்பநிலை 37.5 செல்சியஸ் என்பதனையும் அறிந்து கொண்டோம். அது மட்டுமன்றி வெப்பத்தை பிறப்பிக்கும் முறையே ஒரு பரிசோதனை மூலம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக சூரிய நீர் வெப்பமாக்கியை எவ்வாறு அமைக்கலாம் என்பதனையும் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக வெப்ப சுருள் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதனையும் தெரிந்து கொண்டோம். அத்தோடு வெப்பத்தின் செல்வாக்கில் வெப்பநிலை உயர்வு என்பதற்கான ஒரு பரிசோதனையை மேற்கொண்டோம். இந்த வெப்பத்தின் உயர்வுக்கு அடுத்ததாக விரிவு தொடர்பாக பார்த்தோம். அந்த விரிவில் திண்ம பொருட்களினுடைய விரிவு, திரவ பொருட்களினுடைய விரிவு, அடுத்து வாயுக்களினுடைய விரிவு. வெப்பம் காரணமாக திண்ம திரவ வாயு பொருட்களில் ஏற்படுகின்ற விரிவை பற்றி பரிசோதனை ரீதியாக நாம் அவதானித்தோம். ஆமாம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இது தொடர்பான வினாக்களை பார்ப்போம். மனித உடலின் முதலாவது வினா, மனித உடலின் சராசரி வெப்பநிலை, மனித உடலின் சராசரி வெப்பநிலையை குறிப்பிடுக. எமது பிரதான வெப்ப முதல் எது? எமது பிரதான வெப்ப முதல் எது? வெப்ப விரிவு என்றால் என்ன? வெப்ப விரிவு என்றால் என்ன? திரவங்களின் விரிவை பரிசோதனை ஒன்றினூடாக தருக. திரவங்களின் விரிவை பரிசோதனை ஒன்றினூடாக தருக. இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி பாருங்கள் பிள்ளைகள். அது மட்டுமன்றி இதில் கூறப்பட்டுள்ள பரிசோதனைகளில் முதலாவது பரிசோதனை சூழலில் எல்லா இடங்களிலும் சமமாக வெப்பம் காணப்படுகின்றதா என்பதற்கான பரிசோதனையை நீங்கள் வீட்டு சூழலிலே அவதானித்துக் கொள்ளலாம். அது மட்டுமன்றி வெப்பத்தை பிறப்பிக்க கூடிய முறைகளில் ஒன்று உங்களுடைய இரண்டு கை உள்ளங்கைகளையும் உறோஞ்சுவதன் மூலம் வெப்பத்தை பிறப்பிக்கக்கூடிய பரிசோதனையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்து வெப்ப சுருள் ஒன்றை பென்சிலையும் உலர் மின்கலத்தையும் செப்பு கம்பியையும் பயன்படுத்தி ஒரு வெப்ப சுருள் ஒன்றையும் உருவாக்கி பார்க்கலாம். அடுத்ததாக வெப்பநிலை உயர்வு ஆவியான பரிசோதனையும் திண்ம பொருட்களில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு, திரவ பொருட்களில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு, வாயுக்களில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு என்பன நீங்கள் வீட்டிலிருந்தே பரிசோதனைகளாக ஒவ்வொன்றாக செய்து பாருங்கள் பிள்ளைகள். அப்பொழுது உங்களுக்கு வெப்பமும் அதனுடைய விளைவுகளையும் பற்றி நன்றாக அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு குருகுல கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.